بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் பற்றாக்கருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக அரும்பெரும் பணிகளை செய்த இமாம்கள் நல்லோர்கள் மற்றும் மூமினான ஆண் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய விளக்க மையம் சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் மனிதனை சீர்படுத்தும் மரண சிந்தனை என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மரணம், அது மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத கண்டிப்பான ஒரு நிகழ்வு. மனிதன் மரணிக்காமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இந்த ஆசை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. 30 வயதை கடந்து விட்டால் மரணம் நெருங்கி விடுமோ என்ற பயம் எல்லோருக்கும் வருகிறது. இன்னும் ஒரு 20 வருடம் வாழ்ந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் ஒரு 30 வருடம் வாழ்ந்தால் நன்றாக இருக்குமே. 90 வயது வரை வாழக்கூடிய ஒரு கிழவர் கூட இன்னும் 10 வருடம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதை யதார்த்தமாக மனிதனுடைய மனநிலையில் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் மனிதன் என்னதான் ஆசைப்பட்டாலும், உலகத்திலே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று அவன் விரும்பினாலும், மரணத்திலிருந்து அவனால் தப்பிக்க முடிகிறதா? ஏதேதோ விஞ்ஞானங்களை கண்டுபிடிக்கிறான், ஏதேதோ சாகசங்களை செய்கிறான், அவனுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்கிறான், அவனுடைய வசதி வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்கிறான். ஆனால் இந்த மரணத்திலிருந்து அவனால் தப்பிக்க முடிகிறதா? இல்லை. மரணம் என்பது தன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். இந்த மரணத்திலிருந்து தன்னால் ஒரு காலம் தப்பிக்க முடியாது. இது 100% உண்மையான கருத்து. இதுல எந்த ஒரு மனிதனுக்கும் சந்தேகம் இருக்காது. முஸ்லிம்கள் மட்டும்தான் மரணிப்பாங்க என்று நம்புகிறோமா? முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த மரணத்தை நம்ப மாட்டார்களா? நாத்திகர்கள் மரணத்தை நம்ப மாட்டார்களா? உலகத்திலே அறிவுள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒத்துக்கொண்ட உண்மை, உலகத்தில் பிறந்தால் ஒரு நாள் மரணித்தே தீருவோம். இன்னைக்கு உயிரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மரணம் எப்போது, எந்த இடத்தில், எத்தனை வயதில், எந்த சூழ்நிலையில், அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று உண்மை, கண்டிப்பாக நான் மரணிப்பேன். இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு, எப்போது மரணிப்பீர்கள், எந்த இடத்தில் மரணிப்பீர்கள், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மரணிப்பீர்கள். இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும், நபியே நீனும் மையத் இவர்களும் மையத், நீனும் மரணிக்கக்கூடியவர் இவர்களும் மரணிக்கக்கூடியவர். மரணத்தில் யாரும் விதிவிலக்கள் இல்லை. நபிமார்கள் இல்லை, நல்லவர்கள் இல்லை, தீயவர்கள் இல்லை, செல்வந்தர்கள் இல்லை, ஏழைகள் இல்லை, படைவலிமை உள்ளவர்கள் இல்லை, யாருக்கும் இதிலே விதிவிலக்கல் இல்லை. அதனால்தான் மரணத்தை பற்றி அல்லாஹ் திருக்குறானிலே குறிப்பிடும் போது வாபூது ரப்பக்கா அத்தா எழுத்திய கலையின் எக்கீன் வருகின்ற வரை உன் இறைவனை நீ வணங்கு என்று அல்லாஹ் கூறுகிறார். எக்கீன்னா உறுதி, உறுதி வர்றவரை நம்ம அல்லாஹ் வணங்கணுமா? ஈமானிய உறுதி வந்துருச்சு, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், மறுமை ஒன்று இருக்கிறது, நரகம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம உறுதியா நம்பிட்டோம், அது வரைக்கும் எல்லாம் வணங்கணும், அப்புறம் வணக்கத்தை விட்டுறணுமா? இது அல்ல. உறுதி வரும் வரை உன் இறைவனை வணங்கு என்று அல்லாஹ் கூறுகிறானே, உறுதி என்று அல்லாஹ் என்னை சொல்கிறான், மரணத்தை சொல்கிறான். மரணம் வருகின்ற வரை உன் இறைவனை நீ வணங்கு. மரணம் வருகின்ற வரை அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மரணத்தை தான் அல்லாஹ் உறுதி என்கிறான். ஏனெனில் எந்த ஒரு மனுஷனுக்கும் சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வை நம்பாதவர்களும் ஒத்துக்கொள்வார்கள், மரணம் உண்டு. அல்லாஹ்வை நம்பியவர்களாகிய நாமும் ஒத்துக்கொள்வோம், மரணம் உண்டு. ஆனால் இதை எத்தனை பேர் புரிந்து நம்பி நடக்கிறோம்? மரணம் கன்ஃபார்மா இருக்குது. இந்த மரணத்தை ஒவ்வொரு மனிதனும் யோசித்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால், உலகத்திலே அநியாயங்களை செய்வானா, அக்கிரமங்களை செய்வானா, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுவானா, அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவானா, அல்லாஹ் விதித்த கடமைகளை புறக்கணிப்பானா, அவனுடைய நினைப்பு, அவனுடைய எண்ணம் என்னமோ, இன்னும் 1000 வருஷம் வாழப்போகிறோம், 200 வருஷம் வாழப்போகிறோம், மரணமே இல்லை என்ற மாதிரியான நினைப்பில் அவனுடைய செயல்பாடுகள், நடத்தைகள், வாழ்க்கை முறைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், இந்த உண்மையை அல்லாஹ் நம்முடைய மனதிலே அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறான். மரணம் இருக்கு, உறுதியா நம்புறையில அதுல சந்தேகமே இல்லைல்ல. மனுஷனா இருக்கக்கூடிய எல்லாரும் நினைக்கிறீங்கல்ல, அந்த மரணத்தை ஏன் நீங்கள் அடிக்கடி நினைவு கூற மாட்டேங்கிறீர்கள்? உங்களுடைய சிந்தனைக்கு நீங்கள் கொண்டு வருவதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணித்தே தீரும். எல்லா ஆத்மாவும் மரணித்தே தீரும். இப்படி ஒரு வசனம். திருக்குறானில் இன்னொரு வசனம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நீங்கள் எந்த மரணத்தை கண்டு திரண்டு அரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும். மரணத்தை கண்டு பயந்து ஓடுறோம், மரணம் வேண்டாம், இன்னும் வாழணும், இன்னும் வாழணும், அந்த மரணம் உன்னை அடைந்தே தீரும். நீ பயந்து ஓடினாலும் அடையும், வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் உன்னை துரத்தும், நீ விரும்பாவிட்டாலும் அதை உன்னை பிடிக்கும். அல்லாஹ் கூறுகிறார், ஐனமா தக்கூன், இது ஒரு வசனம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், ஐனமா தக்கூன எதிரிக்கும் உள் மௌத்து நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களுக்கு ஏற்படும். பாதுகாப்பான கோட்டைகளுக்குள் நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து பிடிக்கும், உங்களுக்கு மரணம் ஏற்படும். நல்ல சேஃப்டி, யார் நம்மளை கொல்ல முடிய, யார் ஒண்ணு செய்ய முடிய, எல்லா உணவுகள் இருக்குது, எல்லா வசதி இருக்குது, மரணத்திலிருந்து தப்பிச்சிட முடியுமா? பாதுகாப்பான கோட்டைகளுக்குள் இருந்தாலும் இந்த மரணம் உங்களுக்கு ஏற்படும். ஏன் அல்லாஹ் இப்படி 3 கோணங்கள்ல, 3 வசனங்கள்ல பல இடங்கள்ல இந்த மரணத்தை ஞாபகப்படுத்துகிறான்? மரணத்தை மனிதன் மறக்க கூடாது. ஒரு உண்மையான ஒரு விஷயத்தையே மனிதன் மறக்கிறான். ஒரு மையத்தை பார்த்தோன்னு நம்ம மனசுல என்ன மாற்றங்கள் வருது? இது மாதிரிதான் நம்மளும் ஒரு நாள் மையத்தாவோம். இன்னைக்கு அப்துல் ரஹ்மான்ங்கிறாங்க, அப்பாஸ் அலிங்கிறாங்க, ரஹமத்துல்லாங்கிறாங்க, சையது பாயிங்கிறாங்க, நாளைக்கு நமக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன? இந்த மையத்தை தூக்குங்கள், இந்த மையத்தை தூக்குங்கள். ஒரு நாள் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் மக்கள் சூட்டக்கூடிய பெயர்
மையித் சடலம் ஜனாதா அதைத்தான் அல்லாஹ் உயிரோட இருக்கும் போதே நினைக்கிறான். இன்னக்கு மையித்துன் இன்னும் மையித்துன், உயிரோட ரசூலுல்லாஹி இருக்கும் போது நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே நீனும் மையித் இவர்களும் மையித். இதை நினைக்கணும், நம்ம மையித்தாக போறோம், எல்லோரும் ஒரு நாள் மையித். இதை நினைவு கூட்டக்கூடிய வகையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடிக்கடி சில பிரார்த்தனைகளை கூட சொல்லி கொடுத்தார்கள். மையித்துங்கிற பேரை கேட்டால் நிறைய பேருக்கு அலர்ஜி. ஆ மையித்தா, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? சில பேர் நல்ல வார்த்தையே வராதா, வாயை திறந்தாலும் மையித்தா, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் பேர் வைக்கிறான், மையித்துன்னு பேர் வைக்கிறான். நீனும் மையித் இவர்களும் மையித் எல்லாரும் மையித். நம்ம தூங்குறோம் இல்லையா, தூங்கும் போது நம்ம என்ன ஓதுறோம், அல்லாஹ் பிஸ்மிக்க அமூத்து வாகியா, உன் பேரால நான் மூத்தா போறேன், உன் பேரால நான் மறுபடியும் உயிர் தருவேன். இதைதான தினந்தோறும் சொல்லிட்டு தூங்குறோம். நம்ம தூங்கும் போதே மூத்த நினைக்கிறோம். எத்தனை பேர் தூங்குறாங்க, தூங்கும் போதே அவன் உருவு போயிருந்தேன், மறுபடியும் வர்றதில்லையே. நம்முடைய கட்டுப்பாட்டுல நம்முடைய சிந்தனை இருப்பதில்லையே, அது ஒரு வகையான மரணம். சரி தூங்கி எந்திரிக்கிறோம், அப்ப என்ன சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வஇலைஹி நுஷூர், என்னை மௌத்தாக்கிய பிறகு எனக்கு உயிர் கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும், அவரிடத்திலே நாங்கள் திரும்பி செல்ல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே நீ மௌத்த நினைக்கணும், ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும் போது நீ மௌத்த நினைக்கணும். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். மௌத்த நினைக்கணும், மௌத்த பத்தி பேசணும், அதுதான் இஸ்லாமிய சிந்தனை. இந்த மரணம் எப்ப வரும் யாராவது சொல்ல முடியுமா? ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்களேன், கொஞ்ச நாளா ஒரு 40 வருஷம் ஒரு 50 வருஷம் உலகத்துல வாழ்கிறார், ஆனால் அவனுடைய எண்ணம் அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? நம்ம இன்னும் 20 வருஷம் வாழ்வோம்ல, இன்னும் 40 வருஷம் வாழ்ந்துருவோம்ல, நமக்கு இருக்குது என்ன, இப்ப போய் தொழுக தொழுக 25 வயசுல பள்ளிவாசல கூப்பிடுறாங்க, இபாதத் செய்ய சொல்றாங்க, நோன்பு வைக்க சொல்றாங்க, இது என்ன தொழுகிற வயசா? இந்த வயசுல படத்தை பார்க்கணும், சினிமா பாட்டு கேட்கணும், அங்கே இங்கேயும் சுத்தணும், எந்த கட்டுப்பாடு இல்லாம சுதந்திர பறவையா பறக்கணும், அது 60 வயசு கிழவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்றெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்களே, நினைக்கிறார்களே. மௌத்தன நம்ம சொல்லிட்டாகிறது அப்படி நினைக்கிறது, இந்த பார்ப்பா 1-2 வருஷத்துல நான் வந்துருவேன், நீ மௌத்தா போயிருவ, அதெல்லாம் நமக்கு அறிவிப்பு செய்யறானா? எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது, எந்த வயசுல வருது? கிழவர்கள் தான் உலகத்துல மௌத்தா போறாங்களா? குமாரிகள் மௌத்தா போகல, வாலிபர்கள் மௌத்தா போகல, விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவன் கிணத்துல விழுந்து மௌத்தா போகல, தெருவிலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பச்சை குழந்தை விபத்திலே மரணிக்கவில்லை. இப்படி எத்தனை சான்றுகள், எல்லோரும் எல்லா வயதிலையும் மரணம் ஏற்படுகிறது. யார் நம்ம உறுதியா சொல்ல முடிய, இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு இவ்வளவுதான் இந்த அஜல் தவணை என்றால் அடுத்த நிமிடம் கூட எனக்கு மரணம் வரலாம். இந்த சிந்தனை நாம் அனைவருக்கும் இருக்க வேண்டும், வர வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்வரான், வரி குள்ளி உம்மத்தின் அஜல், எல்லா சமூகத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தவணை இருக்கிறது, எல்லோருக்கும் ஒரு தவணை இருக்கிறது. அந்த தவணை வந்து விட்டால் சிறிது கூட முந்த மாட்டார்கள், சிறிது கூட பிந்த மாட்டார்கள், கொஞ்சம் கூட முந்தவ மாட்டோம் பிந்தவ மாட்டோம். இந்த கிழமையில இந்த மாதத்துல இந்த நிமிடத்தில் நம்முடைய உயிர் போகணும்னு நல்லா முடிவு பண்ணிட்டான். 10-10 உயிர் போகணும் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டானா? 10-9 நம்ம உயிர் போகாது, 10-11 போகாது, அந்த நேரத்தில் மாத்திரம் நம்ம உயிர் போகும். இது அல்லாஹ்வுடைய நாட்டம், உயிர் போறது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. நம்முடைய அவகாசம் என்ன, அல்லாஹ் நம்ம கொடுத்த கொடுக்க வேண்டிய டைம் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு இல்லை. ஆனா மனுஷன் என்ன செய்யறான், இப்படி சிந்திக்க கூடிய வேண்டிய மனிதன் அவன் பிறந்த நாள் கொண்டாடுகிறான். அதுதான் ஆச்சரியம். யார் 30 வயசு ஆளு கூட எனக்கு பிறந்த நாள், பிறந்த நாள் தான் போயிருச்சு, மறுபடியும் என்ன பிறந்த நாள், எனக்கு 30 வயசு ஆச்சு, 25 வயசு ஆச்சு, இது கொண்டாட வேண்டியதா, சிந்திக்க வேண்டியதா, கவலைப்பட வேண்டிய விஷயமா? உனக்கு 30 வயசு ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் உனக்கு போட்டு இருக்கக்கூடிய தவணையில 30 வருஷம் கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆளும் எண்ணிக்கோங்க, அவங்க அவங்களுக்கு என்ன வயசு, எனக்கு 32, அல்லாஹ் எனக்கு இந்த துன்யாவில எவ்வளவு காலக்கெடு கொடுத்தானோ அதுல 32 கழிஞ்சிருச்சு, நான் மௌத்தை நெருங்கி கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில கழிய கழிய ஒவ்வொரு வருடங்கள் செல்ல நான் மௌத்தை நெருங்கி கொண்டிருக்கிறேன், மௌத்தை நோக்கி என்னுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்தோம், மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, என்ன செய்தோம், இந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். எப்ப வேணாலும் வரலாம். டிக்கெட் எடுத்துட்டு வண்டியில உட்கார்ந்துருக்காரு ஒரு முதியவர், டிக்கெட் எடுத்தாரு, வண்டியில ஏறினாரு, உட்கார்ந்தாரு, எல்லாம் செஞ்சார். ஸ்டாப் வந்தோடனே என் கண்ட்ரக்டர் கீழே இறக்கி விடுறாரு, உடம்புல உயிரை காணும், அவருக்கு அங்க மரணம். எத்தனை பேருக்கு மரணம், வெளிநாட்டுக்கு வேலைகளுக்காக செல்கிறார்கள், அவங்களுடைய நோக்கமே குடும்பத்தை கவனிக்கணும், அங்க போய் நம்ம சம்பாதிக்கணும், உலக வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், குடும்ப கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எத்தனை பேர் போன இடத்துல மரணிக்கிறாங்க, அவங்க யோசிச்சு பார்த்திருப்பாங்களா, நமக்கு மரணம் அரபு நாடுகள்ல யாருக்கு எங்க வேணா மரணம் வரலாம், எந்த இடத்துல நம்ம மரணிப்போம் அதுவும் நமக்கு தெரியாது, எல்லாம் சீக்கிரட்டா வச்சிருக்கிறா, எதுக்கு இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க. எப்ப வேணா ஒரு ஆபத்து நமக்கு வரப்போகுது என்றால் அதுக்குரிய சேஃப்டியை செய்யறோமா இல்லையா? வண்டி ஓட்டுறீங்க, தலைக்கவசம் போட்டுக்கிறோம், ஹெல்மெட் போடுறோம், ஹெல்மெட் எதுக்கு, ஆக்சிடென்ட் ஆனா அப்ப நம்ம தப்பிச்சுக்கணும், இந்த சிந்தனை வருதா இல்லையா நமக்கு? ஒரு நோய் எல்லாருக்கும் பரவுது, அப்ப நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறத முன்கூட்டியே தடுப்பூசி போடுறோமா இல்லையா? மரணம் எப்ப வரும், எந்த இடத்துல வரும், எதுவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த மரணம் வந்துவிட்டால் அந்த மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்தோம், திடீர் மரணம் என்ன செய்திருக்கிறோம் என்ற சிந்தனை நாம் அனைவருக்கும் வர வேண்டும். எந்த இடத்துல மௌத்தா போவோம் அது சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த இடத்தில் மரணிப்போம் என்பது எந்த ஆத்மாவும் அறியாது, யாருக்கும் தெரியாது, எங்க மௌத்தா போவோம் நம்ம சொல்ல முடியாது. வெளியூர்ல மௌத்தா போகலாம், சொந்த ஊர்லதான் மரணிப்போமா, சொந்த வீட்டுலதான் மரணிப்போமா? சுனாமியில எத்தனை பேர் இறந்தார்கள், அவங்களுடைய உடல் எங்கே போனது, இப்படி எல்லாம் யோசித்து பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக பாடுபடக்கூடிய மக்களாக நாம் இருப்போம், இருக்க வேண்டும். ஒரு மூமினை பொறுத்தவரை மரணம் என்பது அந்த மூமினுக்கு பார்க்கும்போது அவனுக்கு துக்கமான ஒரு நிகழ்வு மாதிரி தெரிஞ்சு அவனும், அவர் ஒரு நல்ல அடியாராக உலகத்திலே வாழ்ந்திருந்தால், ஒரு நல்ல மூமினாக இருந்திருந்தால், அவர் மரணித்தால் அவருக்கு அது சந்தோஷம், நிம்மதி என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது. நல்ல ஒரு மூமினுக்கு மரணம் நிம்மதி, ராஹத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்தரீஹு வல் முஸ்தராஹு மின்ஹு, ஸஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடியார்களில் ஓய்வு பெற்றவரும் இருக்கிறார்கள், ஓய்வு கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். மனிதர்கள் ரெண்டு சாரார், ஓய்வு பெற்றவர்கள் ஒரு சாரார், ஓய்வு கொடுத்தவர்கள் இன்னொரு சாரார். இந்த மாதிரி சொன்னோனையுமே சஹாபாக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அருமை தோழர்களே, அடியார்கள் ஓய்வு பெற்றவர் இருக்கிறார், பிறருக்கு ஓய்வு கொடுத்தவர் இருக்கிறார், யார் தெரியுமா? இதை நம்ம கேட்டோடனே நமக்கு என்ன வரும், ஓய்வு கொடுக்கிறவர் தான் நல்லவர், ஓய்வு பெறவர் அவரா ஓய்வு பெற்றுக் கொள்கிறார், ஓய்வு கொடுக்கிறவர் அடுத்தவங்களுக்கும் ஓய்வு கொடுக்கிறாரு, இவர் தானே கொஞ்சம் ஒரு படி மேல என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரலாம். ஆனால் நபி அவர்கள் அதுக்கு சொன்ன பதிலை பாருங்கள், ஓய்வு பெற்றவர்னா யார் தெரியுமா, அல் அப்துல் மூமினும் எஸ்தரியும் நசபி துன்யா ஒரு இறை நம்பிக்கை உள்ள அடியார், அவனுக்கு மௌத்து ஏற்படும் போது இந்த உலகத்தின் துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் இடர்கள் இதில் எல்லாம் இருந்து விடுபட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நோக்கி அவன் செல்கிறான். இவன் உலகத்தின் கஷ்ட நஷ்டங்களில் இருந்து ஓய்வு பெற்ற அடியான். இவர்கள் ஓய்வு பெற்றவர்கள், நல்லவர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஓய்வு கொடுத்தவர்கள் என்றால் யார், அல் அப்துல் ஃபாஜிர், ஒரு கெட்ட அடியார். அவன் மௌத்தா போனால் அவன் மௌத்தா போனால் மற்ற அடியார்கள், மற்ற மக்கள், செடி கொடிகள், கால்நடைகள், அனைத்து உயிரினமும் நிம்மதியார். முசீபத்து போய் தொலைஞ்சிச்சு. எத்தனை பேருடைய வாயில வருது, ஒரு மனுஷன் மௌத்தா போனா நமக்கு எல்லாத்துக்கும் இன்னால் இல்லாஹி வன்னா இலைஹி ராஜிஊன், அப்படிதான் நமக்கு வரணும், வாயில வரும். ஆனா என்ன தெரியல, சில பேர் மௌத்தா போனா மனசுல என்ன வருது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன், முசீபத்து, அவ்வளவு பேருக்கு நோவினை, அவ்வளவு பேருக்கு சிரமம், அவ்வளவு பேருக்கு தலைவலி, அவ்வளவு பேரையும் குத்துறது குடையிறது. அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் எப்படா போவாங்க, மக்களுக்கு ஒரு ராகத்தை தருவார்கள் என்று நினைக்கிற மாதிரி இருக்குதா இல்லையா? இவர்கள் தான் பிறருக்கு ஓய்வு கொடுத்தவர்கள். நம்ம யாரா இருக்கணும் சொல்லுங்க, ஓய்வு பெற்றவரா இருக்கணுமா, ஓய்வு கொடுத்தவரா இருக்கணுமா? ஓய்வு பெற்றவராக இருக்க வேண்டும். ஓய்வு கொடுத்தவராக இருக்கக்கூட நம்முடைய மரணத்தால் நாலு பேரு, இந்த மனிதர் இன்னும் சில வருடங்கள் வாழ்ந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று கவலைப்படக்கூடிய வகை நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு தர வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் அத்தகைய செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் துஆ செய்யுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் தான் அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கிறார். மரணங்கிறது உலகத்துல தானே, ஏன்னா மனைவி, மக்கள், தாய், தந்தை, பிள்ளைகள், பெற்றோர்கள், இப்படிங்கிற ஒரு செட்டப்ல உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். திடீர்னு மரணம் வருது, அண்ணனுக்கோ தம்பிக்கோ தாய்க்கோ மகனுக்கோ மகளுக்கோ மரணம் ஏற்பட்டு அவர்கள் நம்மை விட்டு செல்கிறார்கள். இது உண்மையில் நமக்கு மனசுக்கு சங்கடமான ஒரு நிகழ்வு தான். ஆனால் மறுமையில் அல்லாஹ் இந்த மரணத்தை எடுத்து விடுகிறார். இந்த உலகத்துலதான் மௌத்து, மௌத்துங்கிறது அழிவு இல்லைல, இஸ்லாமிய பார்வையில பாத்தீங்கன்னா மௌத்து என்பது அழிவில், அது வேற ஒரு பயணம். மற்ற மக்கள் நினைக்கலாம், ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான், அழிஞ்சிட்டான், இல்லாம போயிட்டான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இஸ்லாமிய நம்பிக்கையை பொறுத்தவரை மரணம் என்பது அழிவல்ல, சொல்ல போனால் அதுதான் வாழ்க்கையின் தொடக்கம். ஒரு மனிதன் மரணிக்கிறான் என்றால் அவன் வாழ தொடங்குகிறான். இந்த உலக வாழ்க்கை எல்லாம் வாழ்க்கை இல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்மலா ஐஸ இல்லா ஐசுல் ஆஹிரா, யா அல்லாஹ், மறுமையின் வாழ்க்கையை தவிர வாழ்க்கை இல்லை. இந்த உலகம் யாருக்கு வாழ்க்கை, காஃபிர்களுக்கு தான் வாழ்க்கை, அவர்களுக்கு மறு உலக வாழ்க்கை வாழ்க்கை இல்லை. ஒரு மூமினுக்கு, இறை நம்பிக்கையாளனுக்கு இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. அவனுக்கு வாழ்க்கை எங்க துவங்குகிறது, மரணத்தில் இருந்து தான் துவங்குகிறது. அப்ப மரண என்பது ஒரு பயணம். இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகம், ஒரு பயணம். ஒரு ஊருக்கு போறீங்க, எவ்வளவு நாள் இருப்போம்? ஒரு ரெண்டு நாள், மூணு நாள் இருப்போம். எவ்வளவு ஜாமான் தூக்கிட்டு போவோம்? ஒரு நாலஞ்சு ஜாமான் தூக்கிட்டு போவோம். என்ன நோக்கத்துக்கு போனோ அதை முடிச்சு ரிட்டர்ன் ஆயிடுவோம். இப்படித்தான வெளியூர் பயணங்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா லஃபி துன்யா இல்லா கராகிபின் இஸ்தமல்ல தஹ்த ஷஜரத்தின். எனக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு இந்த மாதிரி தான். இந்த துன்யாவோட நமக்கு தொடர்புகள் இருக்க வேண்டும். இந்த துன்யாவோட நம்ம வச்சிருக்கக்கூடிய தொடர்பு என்ன தொடர்பு? அப்படியே பிணைப்புடன் கூடிய தொடர்பு. இந்த துன்யாவோடு ஒன்றி போன தொடர்பு, துன்யாவோடு மூழ்கிய தொடர்பு. இந்த துன்யா தான் வாழ்க்கை. மறுமையா அது ஏதோ சொல்றாங்க, கேட்க நல்லா இருக்கு, அது உண்மையா என்ன? அதுல எல்லாம் சந்தேகம், தடுமாற்றம். இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருந்தால் கண்டிப்பா இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், மாணவி துன்யா இல்லா கராகிபின் இஸ்தலல்ல தஹ்த ஷஜரத்தி. ஒரு மரத்துக்கு கீழே ஒதுங்கக்கூடிய ஒரு பயணியை போலத்தான் இந்த உலகமும் நானும். எவ்வளவு அழகான உதாரணம். இந்த உலகத்துக்கு ரசூலுல்லாஹி அவங்க காட்டிய உதாரணம் என்ன? ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பயணி ஒதுங்கி இருக்கிறார். எவ்வளவு நேரம் ஒதுங்கி இருப்பாரு? கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு அப்புறம் கிளம்பிடுவார். இது மாதிரி இந்த உலகத்துல கொஞ்ச நேரம் நான் படுத்து எந்திரிச்சு போக வந்திருக்கிறேன், கொஞ்ச நேரம் இந்த உலகத்துல இருப்பேன், அப்புறம் மறுமையை நோக்கி, என்னுடைய ஆகரத்தை நோக்கி நான் பயணம் செய்து விடுவேன். இதுதான் இந்த உலகத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, எனக்கும் ஆகரத்துக்கும், எனக்கும் மறுமைக்கும் உள்ள தொடர்பு. நம்மளா சொந்த ஊர்ல எப்படி வாழ்றோமோ அது மாதிரி எனக்கு மறுமை. வெளியூர்களில் போய் எத்தனை நாள் தங்கி நம்ம இருக்கிறோமோ, எப்படி நம்ம நடக்கிறோமோ, அதுதான் இந்த உலகத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்று சொன்னார்கள் நபி அவர்கள். இப்படித்தான் இந்த உலகத்தோடு நம்ம தொடர்பு வச்சிருக்கிறோமா? மறுமையோட தொடர்பு நம்ம இப்படிதான் வச்சிருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். மக்கள் இந்த மௌத்தை மறந்து வாழ்றதுக்கு என்ன காரணம்? மௌத்து எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் மௌத்துடைய பயம் பல பேருக்கு வர்றதில்லை, மௌத்துடைய சிந்தனையும் வர்றதில்லை. என்னமோ மௌத்தே இல்லைங்கிற மாதிரி அவனுடைய வாழ்க்கை இருக்குது. அல்லாஹ் இதெல்லாம் ஹராம் ஆக்கியிருக்கான், அதை புறம் செய்கிறான். அல்லாஹ் கடமையாக்கியவற்றை செய்யாமல் மறுக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை இல்லை, மனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மௌத்துடைய சிந்தனை இல்லை. அதனால நல்லடியாருடைய பண்பை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். என்ன சொல்றான்? அவர்கள் ஆகிரத்தை உறுதியாக நம்புவார்கள், மறுமையை உறுதியாக நம்புவார்கள். அந்த மறுமையை நினைவூட்டக்கூடியதுதான் இந்த மௌத். இந்த மௌத் இன்னைக்கு உலகத்துல முஸ்லீம்களை பேர வட்டி வாங்குறான், முஸ்லீமாக தன்னை சொல்லிக்கொண்டு அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறான், பிறருடைய பிறரை பற்றி அவதூறு பேசுகிறார், பிறருடைய மானத்தோடு விளையாடுகிறார், உறவுகளை முறிக்கிறார், எவ்வளவோ குற்றங்களை செய்கிறார், ஆனால் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லா தீமைகளுக்கும், எல்லா குற்றங்களுக்கும், எல்லா பாவங்களுக்கும் காரணம் இந்த துன்யா. உலக ஆசை, உலக ஆசைதான் மனிதனை இப்படி எல்லாம் தவறுகளை செய்ய வைக்கிறது. இந்த உலக ஆசையை தகர்த்து எறியக்கூடியது மௌத்து சிந்தனை, மரண சிந்தனை. துன்யா தானே? ரசூலுல்லாஹி அவர்கள் அழகான உதாரணம் சொன்னாங்க, மா திபானி ஜாயானி உருசிலாஃபி ரணமின். ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய இரண்டு அம்சங்கள் இருக்கிறது. அந்த இரண்டு காரணங்களும், அந்த இரண்டு அம்சங்களும் பசி உள்ள இரண்டு ஓநாய்களை விட மோசமானவை. பசி உள்ள ரெண்டு ஓநாய, ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள விடுறோம், ஓநாய ஆட்டு மந்தைக்குள்ள விட்டா என்ன செய்யும்? அந்த ஓநாய் பசியோட வெறி பிடித்து இருக்கிறது. இந்த ஓநாய ஆட்டு மந்தைக்குள் விட்டால் என்ன செய்யும்? ஆடுகளோட சேர்ந்து கொஞ்சி குழாகுமா, ஆடுகளோட சேர்ந்து விளையாடுமா? அது பசியில இருக்குது, கடிச்சு கொதறி அதை நாசமாக்கிடும், அந்த ஓநாய்களை அழித்து துவம்சம் செய்து விடும். இந்த ஓநாய் ஆடுகளை கடித்து குதறுவதை விட பசி உள்ள இந்த இரண்டு ஓநாய் ஆட்டு மந்தைகளை வேட்டையாடுவதை விட பந்தாடுவதை விட ஒரு மனிதனுடைய தீனை, ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை இரண்டு விஷயங்கள் பந்தாடிவிடும், இரண்டு விஷயங்கள் கடித்து குதறி நாசமாக்கிவிடும். அது என்ன? மின் ஹர்ஸில் மர்இ அலல் மால், பொருளின் மீது மனிதனுக்குள்ள பேராசை, வஷரஃபுலி தீனிஹி பதவி ஆசை, இந்த இரண்டும் அவனுடைய மார்க்கத்தை அழித்து நாசமாக்கிவிடும். பொருள் ஆசை, பதவி ஆசை, பணத்தாசை, பதவி ஆசை. காசாசை வந்துருச்சா மனுஷன் என்ன வேண்டுமானாலும் செய்வான், ஹலால் ஹராம் எதையும் பார்க்க மாட்டான், தீன் போயிடுவானா? பொருளாசை வந்து விட்டால் தீன் போய்விடும். ஆனால் முத்தகைகள், மூமின்கள், அல்லாஹ் பயந்தவர்கள், முஸ்லிம்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எந்த வழியில பொருளாதாரத்தை தேட அனுமதித்தார்களோ அந்த வழியில் துன்யாவை அனுபவிப்பார்கள். ஹலாலான வழியில் அல்லாஹ் கோடி கோடியாக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அனுபவிக்கலாம். ஹராமான வழியில் அஞ்சு வயசா வந்தால் நம்ம அதை எடுக்கக்கூடாது. அப்போ மனிதனை வழி எடுக்கிறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த துன்யா ஆசை தான். இந்த துன்யா ஆசையை அடிக்கக்கூடியது எது? மரணம். முஸ்ஹை முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு விக்ர ஆதிமில் லத்தாதி, உலக ஆசைகளை தவிடுபொடியாக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினையுங்கள். உலக ஆசைகளை தவிடுபொடியாக்கிவிடும். ஒன்றை நினைத்தால் உங்க மனசில் இருக்கக்கூடிய துன்யாவுடைய ஆசைகள்லாம் அகன்று போய்விடும், அதுதான் மரணம், மௌத் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலே மௌத்துடைய சிந்தனை வந்துச்சுன்னு எங்களே, ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் மௌத்த நினைச்சானா, என்னத்தை போட்டுக்கிட்டு இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த துன்யாவில என்னத்தை கொண்டு போக போறோம், இந்த ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம இப்படி தரங்கட்டு நடக்கிறோமே, நாளைக்கே மௌத்தா போயிட்டா இந்த பணத்தை யார் அனுபவிப்பார்? அதான் எனக்கு முன்னாடி பேசின ஒரு ஒரு அழகான ஒரு அதிசயம் சொன்னார், ஆதமுடைய மகன் ஏங்காசு ஏங்காசு ஏங்காசுன்னு சொல்றான், ஓ காசு என்ன காசு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறான், ஓ காசு எது ஓ காசு, எதுவும் பணம் இல்லாம அக்கல்த, நீ எதை சாப்பிட்டு கழித்து விட்டாயோ அதுதான் ஓ சாப்பாடு. அவளைத்த எந்த ஆடையை உளி உடுத்தி கிழித்து விட்டாயோ அதுதான் உன்னுடைய, தர்மம் செய்து முடித்து விட்டாயே அதுதான் உன்னுடைய. வீட்டுல நிறைய பணத்தை சேமித்து வைத்துக் கொண்டு, பொருளாதாரத்தை சேமித்து வைத்துக் கொண்டு, ஏப்படம் ஏப்படுதுன்னா நாளைக்கு அண்ணா உனக்கு மௌத்த கொடுத்தா அந்த பணம் ஓ மனமா இல்ல, நீ அனுபவிக்க மாட்டியே. உலகத்துல யாரோ உள்ள அனுபவிப்பான், அது எத்தனை பேரை பாக்குறோம், கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சொத்து சொத்தா குமிச்சு வச்சிருப்பான், அவன் மௌத்துக்கு பிறகு ஊர்ல எவனோ அந்த சொத்தை எடுத்து சாப்பிடுவான். இப்பெல்லாம் பாக்குறோமே, இதுதான் இந்த துன்யா. அதனாலதான் இந்த துன்யாவுக்கு பேரு அல்ல, அரபியில் என்ன வச்சிருக்கான், துன்யான்னு வச்சிருக்கான். துன்யானால என்னது? மட்டமானது. துன்யானா என்ன? மட்டமானது, தாழ்ந்தது, கீழ்த்தரமானது. அந்த துன்யாதான் மனுஷனுக்கு பெருசா தெரியுது. அல்லாஹ்விடத்துல ஒரு கொசுவின் ரெக்கைக்கு கூட இது ஈடானது கிடையாது. அப்படிப்பட்டதுதான் இந்த துன்யா. இந்த துன்யா ஆசையை தகர்த்தெறியக்கூடியதுதான் மரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அடிக்கடி ஒரு காரியத்தை செய்ய சொன்னாங்க, ஒரு சுன்னத். ஆனால் இந்த சுன்னத் இந்த சமுதாயத்திலிருந்து விடுபட்டுருச்சுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் மூத்துக்கு 95% பேர், ஏன் 99 கூட சொல்லலாம், நமக்கு தெரியாம 1-2 பேர் இருக்கலாம், 99 பேர் இந்த சுன்னத்தை ஃபாலோ பண்றதே கிடையாது. என்ன சுன்னத் தெரியுமா? சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குந்து நாயத்துக்கும் மண் ஜியாரத்திற்குபோர், கபூர்களை சந்திக்க வேண்டாம், பொதுமயவாடிகளுக்கு போக வேண்டாம் என்று உங்களை நான் தடுத்திருந்தேன், இப்போது அனுமதி தருகிறேன், போங்க கபஸ்தானுக்கு போங்க, மையவாடிக்கு அவருடைய கபரை பாருங்க. ஏனென்றால் அந்த மையவாடிகள், அந்த கபறுகள் உங்களுக்கு ஆகிரத்தை ஞாபகப்படுத்தும், மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும், மௌத்தை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வரும். சொன்னாங்க. எத்தனை பேர் இந்த சுண்ணத்தை நம்ம ஃபாலோ பண்றோம்? எத்தனை பேர் பொதுமையவாடிக்கு இப்படி இருக்கிறோம்? போவோம். நம்ம யாராவது நம்ம சொந்தக்காரங்க வந்து அப்படிட்டாங்க, வேண்டியவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அப்ப மட்டும் போய் கபஸ்தானுக்கு போறது அதுவல்ல சகோதரர்களே. அப்ப போகணும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை. அது மட்டும் இஸ்லாம் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வழி. நபி அவர்கள் அடிக்கடி கபருக்கு போவாங்க. நைட்ல தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு எழுந்திரிச்சு கபஸ்தான்ல நின்று இறந்து போனவங்களுக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க, கபரை போய் பார்த்துட்டு வருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை நபி அவர்கள் எங்க நம்முடைய வீட்டை விட்டு வேறொரு மனைவியுடைய வீட்டுக்கு போறாங்களோ என்ற ஒரு எண்ணத்துல ரசூலுல்லாஹி அவர்களை ஃபாலோ பண்றாங்க. பார்த்தா நபி அவர்கள் பக்கையுல் ஹர்கத் என்ற மையவாடியில போய் நிக்கிறாங்க. இறந்து போனவங்களுக்கு அல்லாஹ் துவா செய்யறாங்க. சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் மையவாடிக்கு சென்றால் என்ன ஓதுவது? பெண்களும் போகலாம் மையவாடிக்கு, தர்காவுக்கு போகக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கக்கூடிய இடம். அது ஹராம்களின் ஒட்டு மொத்த உருவம் தர்காக்கள். அங்க போகாதீங்க, பொதுமையவாடிக்கு போங்க, உங்க ஊர்ல கபஸ்தானுக்கு போங்க. ஆண்களும் போகலாம் பெண்களும் போகலாம். போய் என்ன சொல்லணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, அல்லாஹ்வின்தூதரே, நான் பையன் மையவாடிக்கு போனா நான் என்ன சொல்றது? நபி அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மூமினீன். மூமினான அடியார்களே, இறந்து விட்ட மூமினான அடியார்களே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அல்லாஹ் நாடினால் விரைவில் உங்களை வந்து நாங்கள் அடைய இருக்கிறோம். சொல்லணும். நபி அவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். போ, ஒவ்வொரு கவலையும் பார்த்து சொல். மையவாடியில் இருந்து கொண்டு அந்த குண்டும் குழியுமாக எலும்பாக கிடக்கிறதே, அந்த கபஸ்தானில் நின்று கொண்டு சொல், அல்லாஹ் நாடினால் இந்த மையத்தாங்குழிக்குள்ள நான் இன்ஷா அல்லாஹ் வருவேன் என்று சொல். இப்படி நம்ம சொல்லணும். இப்படி சொல்லணும்னா நம்ம அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமா? யோசிச்சு பாருங்க. மையவாடியில நின்று நம்மளும் ஒரு நாளைக்கு இப்படிதான் நம்மளை அடக்கம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு குழிக்குள்ள நம்ம கிடக்கணும், எலும்பா மாறிடுவோம் என்ற சிந்தனை நமக்கு வந்தால் நம்ம மாறு செய்வோமா? மூணு மாற்றங்கள் ஒரு மனுஷன் வரும் சகோதரர்களே. இந்த மௌத்துடைய சிந்தனை ஒரு மனிதனிடத்தில் வந்து விட்டால் அவனிடத்தில் மூன்று மாற்றங்கள் வரும். ஒன்று, இந்த உலகத்தின் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய மோகங்கள் தானாக குறையும். குறையும். என்ன துன்யா, என்ன பெரிய துன்யா, எவ்வளவு காலம் வாழ போறோம்? இந்த பாரு ஆட்டம் போட்டவங்க எல்லாம் நேற்று வரைக்கும் அவன் கூட சுத்திட்டு இருந்த அவன் ஃப்ரெண்டு அவன் கூட கபருக்கு போயிட்டான், நாமளும் இங்கதான் போக போறோம். என்ன இந்த துன்யா? இந்த துன்யா மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த மதிப்பு அப்படியே சரியும், அது நல்லது. ஒண்ணு. இரண்டாவது, நல்லவர்கள் நம்மகிட்ட பெருகும். இந்த மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு நம்ம என்ன நல்லது செஞ்சிருக்கிறோம், என்ன நன்மைகளை சம்பாதித்திருக்கிறோம் என்ற சிந்தனை வந்து அவனுடைய வாழ்க்கையிலே தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், நல்ல சொற்கள், நல்ல பழக்கம், நல்ல உறவு, இப்படி மாற்றங்கள் ஏற்படும். இது இரண்டாவது மாற்றம். ஒன்று, உலகத்தின் மீது உள்ள மோகம் குறையும். இரண்டாவது, நல்லவர்கள் அவனிடத்திலே அதிகமாகும். மூன்றாவது, பாவங்கள் குற்றங்கள் அவனிடத்திலே குறைய ஆரம்பித்து விடும். இந்த மூன்று மாற்றங்களையும் நம்மிடத்திலே ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த மரணம், மரண சிந்தனை. அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்துல இருந்து கொண்டு சொன்னார்கள், மையத்தை அடக்கம் செய்த பிறகு மக்கள் திரும்பி செல்லும் போது திரும்பி செல்லக்கூடியவருடைய செருப்போசையை அந்த மையத்து கேட்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாரும் அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ண வரைக்கும் மையத்து வெறும் உடம்பாக தான் கிடக்கும். அடக்கம் பண்ணி விட்டு நம்ம போவோமே, நம்முடைய செருப்பு சப்தம் அதை அந்த மயித்துக்கு அல்லாஹ் கேட்க வைப்பான். எதற்கு? பார், இந்த உலகத்திலே உனக்கு உற்சாராக இருந்தவர்கள், உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய ஊரார்கள் அனைவரும் இப்போது உன்னை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் செல்லக்கூடிய சப்தத்தை கேள். நீ மட்டும் இங்கே தனியாக இருக்கிறாய். இப்போது உனக்கு யார் இருக்கிறார்? உனக்கு துணையார், உனக்கு உதவியார், உன்னை காப்பாற்ற போவது யார்? என்னுடைய விசாரணையிலிருந்து நீ எப்படி தப்பிப்பாய்? நல்ல மூமின் பயப்பட மாட்டான். ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகும் போது எதுபவுல் மையித்த சலாசத்து, மூன்று விஷயங்கள் அவனை பின்தொடரும். ரெண்டு திரும்பி விடும், ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கூட வரும். நம்ம தனியால போக மாட்டோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம கூட ஒண்ணு வரும், ஆனா ரெண்டு திரும்பிடும். மூணு ஃபாலோ பண்ணும், ரெண்டு திரும்பிடும், ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அவங்க கூட வரும். அந்த ரெண்டு என்ன தெரியுமா? திரும்பக்கூடியது எரிஜீவு மாடுவும் அவளு, அவனுடைய செல்வமும் அவனுடைய குடும்பமும் திரும்பிவிடும். நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாம் கபர் வரைக்கும் வருவாங்க. எவ்வளவுதான் நம்ம மேல பாசம் வச்சிருந்தாலும் அத்தா என்று சொல்லி என்னை அத்தா கூட சேர்த்து கபர்ல அடக்குங்கன்னு மகன் சொல்லுவானா? என்னதான் அத்தா சொன்னாலும் அத்தா அத்தான் கத்திட்டு மண்ணல்லி போட்டுட்டு அவன் போயிடுவான். உறவினர்கள் எல்லோரும் திரும்பி விடுவார்கள். அந்த காலத்துல எஜமான் மரணித்து விட்டால் அவனுடைய செல்வம் அடிமைகள் அவர்களும் கபர் வரைக்கும் வருவாங்க. அப்புறம் ஏ எஜமானே, நீ தனியா போற, நானும் வந்துகிட்டேன்னு அடிமை கூட வரமாட்டான், அவனும் திரும்பிடுவான். ஒன்னே ஒண்ணுதான் அவன் கூட வரும், அது என்ன தெரியுமா? அமலு, அந்த அடியார் உலகத்திலே வாழும் போது செய்த செயல், அதுதான் அவனோட வரும். நல்லது செய்தால் நல்லது நம்ம கூட வரும், கெட்டது செய்தால் கெட்டது நம்ம கூட வரும். நல்லது நமக்கு பாதுகாப்பு தரும், சொர்க்கத்தின் கதவை திறக்கும், சொர்க்கத்தின் வாடை நமக்கு வரும், புது மாப்பிளை தூங்குற மாதிரி தூங்கி என்று நமக்கு சொல்லப்படும். கெட்டது நம்மளோட இருந்தா, உலகத்துல கர்மத்தை செஞ்சிருந்தா, உலகத்துல பாவங்களையும் குற்றங்களையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதையும் நாம் சம்பாதித்து மௌத்தா போயிருந்தால், பாம்புகளும் தேளும் விஷஜந்துகளும் நம்மளை கொத்தி பதம் பார்க்கும். இதுதான் அந்த மௌத்துடைய வாழ்க்கை. அதனாலதான் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? நம்ம கூட நிரந்தரமானவங்க கிடையாது. குல்லுமன் அலைஹாஃபான், இந்த பூமியில் உள்ள அனைவரும் அனைத்தும் அழிந்து போகும். அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டுமே நிலைத்திருக்கும். இந்த கை கண் எல்லாம் அழிஞ்சு போகும், இந்த உடம்பு இடம்பு எல்லாம் அழிஞ்சு போகும், மண்ணோட மண்ணா மக்கி போகும். ஆனா ஒன்னே ஒண்ணு அறியாது, அது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நிலையான நல்லவர்கள் அதுதான் உன்னுடைய இறைவனிடத்திலே சிறந்தது. நம்ம செய்யக்கூடிய நல்லறங்கள், தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள், நாலு பேரிடத்துல நல்ல வார்த்தைகள், புன்முறுவலுடன் பிறரை பார்ப்பது, முக மலர்ச்சியுடன் சந்திப்பது, யாருடைய மனதை நோவினைப்படுத்தாமல் வாழக்கூடிய வாழ்க்கை, இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். நிலையான நல்லறங்கள் இது நினைச்சு நிற்கும். இது நம்ம மௌத்தா போனாலும் நம்ம கூட வரும். அப்படிப்பட்ட அந்த நல்லறங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைப்பு. மௌத்த மௌத்த நினைச்சு நினைச்சு, உண்மையிலே நம்ம மௌத்த நினைக்கிறதுன்னா நம்ம இடத்துல நல்லறங்கள் வரணும். மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன சம்பாதிச்சிருக்கிறோம், அதுக்கு ஒரு காலகட்டம் டைம் இந்த உலகம் தான். இப்ப உட்கார்ந்து இருக்கிறமே, இப்ப வாழ்ந்த இந்த அவகாசம் தான். இவ்வளவு நல்லவர்களை செய்யறோம், டிவிக்கு முன்னாடி மணிக்கணக்கில் உட்கார்றோம், நாடகங்களை பார்க்கிறோம், படங்களை பார்க்கிறோம், தெருக்கள் ஆங்காங்கே கூடி நின்று புறம் பேசுறோம். எத்தனை பேர் குரான ஓதுறோம் நம்ம? அல்லாஹ்வுடைய வார்த்தைய குரான நம்ம எத்தனை பேர் ஓதுறோம்? சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சு நிப்பாட்டினாங்க. தினந்தோறும் குர்ஆன் எடுத்து ஓதுறது. ஒரு நாள் நைட்டு உட்கார்ந்தா சுபு வரைக்கும் குர்ஆன் இப்படி ஓதி கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் போட்டாங்க, அதிகமா ஓதாதீங்க, மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு குர்ஆனை முடிங்க, இல்ல அல்லாஹ்வின் தூதரே எங்களால இன்னும் அதிகமா ஓத முடியும் சொன்னாங்க. அப்படியா ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆன் முடிங்க, வாரத்துக்கு ஒரு முறை குர்ஆன். அப்பையும் கேட்கிற சஹாபாக்கு இன்னும் எங்களால ஓத முடியும், அதே வச்சமா மூணு நாளைக்கு ஒரு தடவை குர்ஆன் ஓதுங்க, அதுக்கு மேல ஓத உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு தடவிட்டாங்க. அப்படி இருந்துச்சு அந்த சமுதாயம். இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தையில இன்னைக்கு எத்தனை தடவை ஓதணும், குர்ஆன் ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறோம், தொழுகைக்குன்னு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறோம், நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கிறோம். இதுதான் காலகட்டம். சொல்லுவாங்கல்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காத்தடிக்கும் போது தூற்றுனாதான் நம்ம வேலையை ஒழுங்கா செய்ய முடியும். காத்தடிக்கும் போது விட்டுட்டு, மழை பெய்யும் போது விவசாயம் செய்யறதை விட்டுட்டு, மழை பெய்யாத வெயில் காலத்துல போய் விவசாயம் செய்ய கூட முட்டால், காத்தடிக்கும் போது பதர்களா தூவி விடணும் அவன் அறிவாளி. காத்தெல்லாம் போனதுக்கு பிறகு அப்புறம் அவன் என்னதான் கொட்டினாலும் அவன் நினைக்கிறது நடக்க போறது இல்லை. இது மாதிரிதான் உனக்கு மறுமை வாழ்க்கை வேண்டுமா, சொர்க்கம் வேண்டுமா, நரகத்திலிருந்து தப்பிக்கணுமா, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிற அவகாசம் இதை நீ ஒழுங்கா பயன்படுத்திக்கோ, இதை நீ நல்ல முறையில நீ செய்து கொள், நல்லவர்களை செய்வதற்கு பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள், இதுதான் அந்த அவகாசம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போக ஆசைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு நோய் வரட்டுமே மௌத்த மட்டும் விரும்பாதீங்கன்னு சொன்னாங்க நபியவர்கள். உங்களை யாருக்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு ஒரு நோய் நோக்காடு ஏற்பட்டு விட்டால் நல்லா மூத்த கொடுத்துரு. ஒரு கேன்சர் நோயே வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு தானே மருந்து இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, பெரிய சவாலாக இருக்குது, அதிகமான மக்கள் தாக்கு பிடிக்க முடியாம மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுவே வந்துருச்சு. அதனால வரக்கூடிய அதான் பயங்கரம். அதுவே வந்தா கூட யாரெல்லாம் எனக்கு மூத்த கொடுன்னு கேட்காதீங்க. ஏன்னா நபி சுதாஸ் சொன்னாங்க, நீங்க நல்லவராக இருந்தால் நீங்கள் நன்மைகளை அதிகமாக செய்வீர்கள். அல்லாஹ்வுடைய இந்த அவகாசம் உங்களுக்கு நன்மைகளை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். புகார் உள்ள ஹதீஸ், நீங்கள் ஒரு கெட்டவராக இருந்தால் அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்வீர்கள், அந்த பாவத்திலிருந்து மீண்டு விடுவீர்கள். அதனால மௌத்த மட்டும் விரும்பாதீங்க, வேற வழியே இல்லையா, உங்களால தாங்கவே முடியலையா, வேணும்னா இப்படி கேட்கலாம், எப்படி யாருலா நான் வாழ்றது நன்மையா இருந்தா என்ன வாழச்சு, நான் வாழ்றது நன்மை இல்லை என்றால் என்னை எடுத்துக்கொள், அல்லாவிடத்துல ஒப்படைத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனா நான் எதுக்கு ஆசைப்படணும், வாழத்தான் ஆசைப்படணும், வாழ்றது எதுக்கு, துன்யாவை ஆளுவதற்கல்ல, மறுமையை வாழ்வதற்காக இந்த உலகத்திலே நாம் நன்மைகளை சம்பாதிப்பதற்கு, இதுதான் நோக்கம். இதை தவற விட்டுட்டோம்னா மௌத்துக்கு பிறகு போய் புலம்பத்தான், மௌத்துக்கு பிறகு புலம்பணும். அந்த புலம்பல் எப்படி இருக்கும் என்கிறத அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான். இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்த இந்த அவகாசத்தை பயன்படுத்தாம இந்த காலத்தை வீணடிச்சுட்டு இந்த காலத்தை எல்லாம் தேவையில்லாமல் கழித்து விட்டு நன்மைகளை சம்பாதிக்காமல் அல்லாஹ்விடத்துல போய் நிக்கிறானே, அவன் சொல்லுவான் அல்லாஹ்ட்ட, குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுடைய புலம்பலை, கால ரப்பி ருஜ்உனி, என்னை இறைவா என்னை நீங்கள் திருப்பி அனுப்பியா அல்லாஹ், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நிறைய நல்லறங்களை செய்யாமல் விட்டு விட்டேனே, கை செய்தப்படுவான், நிறைய நல்லறங்களை செய்யாமல் விட்டு விட்டேனே, இங்க நல்லறத்துக்கு தானே இங்க மௌசு, இங்க நல்லறத்துக்கு தானே இங்க வாய்ப்பு, அந்த அமல்களை வச்சு தானே இங்க அந்தஸ்தும் சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படுகிறது, கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடு, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் அவகாசத்தை எனக்கு கொடு யா அல்லாஹ், நான் தர்மம் செய்து நல்லவனாக மாறிவிடுகிறேன். அல்லாட்ட கெஞ்சுவான், கதறுவான். அல்லாஹ் சொல்வான், கல்லா முடியாது, இன்னஹா கலிமத்தும் ஹுவ காயிலுஹா, அவன் பயனில்லாத தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறான், முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். மௌத்தா போன பிறகு அல்லாட்ட நீ அவகாசம் கேட்டா அவகாசம் கிடைக்காது, நல்லவங்களுக்கே சுகதாக்களுக்கே கிடைக்காது. அல்லாவுடைய பாதையில உயிரை தியாகம் பண்ணி அல்லாஹ் அவங்களை பறவையாக மாற்றி பச்சை நிற பறவையானவர்கள் பறவையுடைய வயிறுக்குள் அவருடைய உயிரை அல்லாஹ் ஊதி சொர்க்கத்திலே விரும்பிய இடங்களுக்கெல்லாம் அந்த சஹீதுகள் பறந்து சென்று அந்த சொர்க்கத்து கனிகளை எல்லாம் குடித்து சொர்க்கத்து நதிகளை எல்லாம் அனுபவித்து கடைசியில தன்னுடைய இறைவனுடைய சிம்மாசனத்தின் கீழே அரசுக்கு கீழே தங்க கூடுகளுக்குள் வந்து ஒதுங்குவார்களே, அந்த சஹீதுகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா கேளுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு எதுவும் வேண்டாம், அல்லாஹ் சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது கேளுங்கப்பா. அல்லாஹ் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், எங்களுக்கு என்ன இருக்கு, நாங்களும் சொர்க்கத்துல விரும்பிய இடங்களுக்கெல்லாம் சுத்துகிறோம், சொர்க்கத்துல விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போகிறோம், எங்களுக்கு என்ன தேவை. மறுபடியும் அல்லாஹ் கேட்பான், ஏதாவது கேளுங்க. சஹீதுகள் பார்ப்பாங்க, என்னடா அல்லாஹ் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், கேளுங்க கேளுங்கிறான். எல்லா பிரச்சனை நம்மள வச்சிருப்பான், கேள் கேட்டுக்கிட்டே இருக்க, அவனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படி அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் நம்மள கேட்டுக்கிட்டே இருக்கிறானே, சரி அல்லாட்ட கேட்போம், என்னத்து கேட்பாங்கன்னு தெரியுமா, யா அல்லாஹ் மறுபடியும் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பு, உன்னுடைய பாதையை நாங்க போராடி மௌத்தா போனோம் இல்லையா, மறுபடியும் உனக்காக நாங்கள் போராடி சைதாக வேண்டும், அதற்காக எங்களை மறுபடியும் இந்த உலகத்துக்கு அனுப்பு, வேணும்னா நீ இதை செய். அல்லாஹ் பார்ப்பான், எதையாவது கேளுங்கன்னு பார்த்தா இந்த துன்யாவுக்கு போய் சஹீதாகிறத போய் கேட்கிறாங்க, நீ சஹீதாகி உலகத்துல எனக்காக தியாகம் பண்ணது போதும், இனி போய் கஷ்டப்பட வேண்டாம், உங்களுக்கு எதுவுமே இல்லை தேவையில்லை போலன்னு சொல்லி அல்லாஹ் அவங்கள பறவைகளா சொர்க்கத்துக்குள்ள விட்டுருவான். அப்ப அந்த சஹீதுகளுக்கே கிடைக்காது. ஆசைப்படுவான், என் மனைவி மக்கள்கிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன், என் மனைவி மக்கள்கிட்ட போய் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான், நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்ற இந்த நற்செய்தியை என்னுடைய மனைவி மக்கள் உலகத்துல இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அவங்களுக்கே இல்லை, இந்த பாதிகளுக்கு வாய்ப்பு கேட்டால் அல்லாஹ் தருவானா, கல்லா முடியாது என்று சொல்லி விடுவான். அவன் அறிவாளி இல்ல, அறிவாளியா யாருங்க அறிவாளி, உடம்புல தெம்பு இருக்கும் போது சம்பாதிக்காம அந்த இளமை காலத்தை எல்லாம் கழித்து விட்டு வயது முதிர்ந்த காலத்திலே எனக்கு வறுமை இருக்குது அது இருக்கு இது இருக்குன்னு சொன்னா இவனை நம்ம முட்டாள்போம். வாலிப வயதுல என்ன செய்தாய், ஊரை சுத்தினாய், சம்பாதித்தாயா, சம்பாதிக்க வேண்டிய வயதில் சம்பாதித்தாயா, உழைக்க வேண்டிய வயதில் உழைத்தாயா, யார் அறிவாளி, பாடுபடக்கூடிய நேரத்துல பாடுபட்டு எந்த நேரத்துல ஓய்வு வர வேண்டிய இடத்துல ஓய்வு பெற்றா இவன் அறிவாளி. அறிவாளிகள் அப்படிதான் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐயுல் முஃமினீனா அஃதலு, அல்லாஹ்வின் தூதரே இறை நம்பிக்கையாளர்களில் சிறந்தவர் யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அஹ்சனுஹும் குலுகன், குணத்தால் சிறந்தவரே மூமின்களில் சிறந்தவர். ஈமான், ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா, குணம் எப்படி இருக்குது, அஹ்லாக் எப்படி இருக்குது, நடத்தை எப்படி இருக்குது, இதை வச்சு ஈமானுடைய படித்தரங்கள் இருக்கும். இந்த குணத்தால் சிறந்திருந்தால் அவர் மூமின்களில் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஐயில் மூமினில் ஆக்கியசு, மூமின்கள்ல அறிவாளி யார், விவரமானவர் யார், புத்திசாலி யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அழகா சொன்னாங்க, அவர்களில் மௌத்தை அதிகமாக நினைக்கக்கூடியவர், அந்த மௌத்து தனக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக அழகிய முறையில் தயாராகிக் கொள்ளக்கூடியவர், இவர் தான் அறிவாளி புத்திசாலி. அவர்கள் சொன்னார்கள், யார் புத்திசாலி, இந்த காலத்தை எல்லாம் கடத்தி விட்டு மௌத்துக்கு பிறகு ஐயோ ஐயோன்னு கத்துனா அவன் விட்டால் சம்பாதிச்சுட்டேன். உலகத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த காலகட்டத்தை நான் சரியா பயன்படுத்திக் கொண்டேன். அமல்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் போகும் போது கை நிறைய அமல்களை வைத்து பார்ப்பானே, அவன் தான் அறிவாளி. ஏன்னா இது வந்து அறுவடை செய்யற, இது வந்து பாடுபடக்கூடிய இடம். இந்த துன்யா வாழ்க்கையை பொறுத்தவரை இங்க நம்ம பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும். அறுவடை பண்றது எங்க? மூத்துக்கு பிறகுதான் அறுவடை. இங்க உழைக்கணும். உழைக்கும் போதே எனக்கு நன்மை கிடைக்குன்னு நினைக்கலாமா? ஒரு விவசாயி நிலத்தை உளுந்து தண்ணீரை பாய்ச்சி நிலத்தை பண்படுத்தி பயிர்களை நட்டு அது வளர்ற வரைக்கும் அதை பார்த்து பராமரிச்சு அப்புறம் ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு பிறகு தானே அவன் உழைப்புடைய நன்மையை பார்க்கிறான், உழைப்புடைய பெருமதியை பார்க்கிறான். அது மாதிரிதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய 60 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் இந்த காலகட்டம் நாம் உலகத்திலே பாடுபடுவதற்குரிய காலகட்டம், உழைப்பதற்குரிய காலகட்டம். இதற்குரிய பலனை நம்ம எங்க போய் பார்ப்போம்? துன்யாவில் கிடையாது, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில பார்ப்போம். அதனால மௌத்தை அதிகமாக நினைத்து மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் வாழ்க்கைக்காக அழகிய முறையில் இங்கே தயார் பண்ணி கொள்கிறாரே, இவர்தான் அறிவாளி. அவர்தான் அறிவாளி. பயணம் கைது ஒரு பயணம், அல்லாஹ் இந்த பூமியில விட்டுருக்கிறான் கொஞ்ச காலத்துல. அப்புறம் இங்க இருந்து நம்ம சொந்த இடத்துக்கு போயிருவோம். சொந்த இடம் தான் ஆகிறது, மருமை. இது ஒரு பயணம். குன்ஃபி துன்யா கன்னக ஹரி, இந்த உலகத்திலே நீ ஒரு அந்நியனை போல் வாழ். அவ் ஆபிரு சபீல், அல்லது வழிப்போக்கனை போல் இரு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அறிவாளி யார்? வெளிநாட்டுக்கு பயணம் போறீங்க. பயணத்துக்கு முன்னாடி எல்லாம் சும்மா இருந்துட்டு டிக்கெட் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் இருக்குது, பிளைட் வர்றதுக்கு. அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டை காணா, டிக்கெட்டை காணா, விசாவை காணா. இப்படி ஒரு ஆள் இருந்தா இவன் அறிவாளி ரொம்ப முட்டான்னு சொல்லுவோமா? ஒரு பயணத்துக்கு போகக்கூடிய நம்ம பாஸ்போர்ட் இருக்குதா, டிக்கெட் இருக்குதா, அந்த ஊருக்கு போய் சேர்ந்த யார போய் பாக்குறது, எங்க போய் சேர்றது, எல்லாத்தையும் பாக்குறோமா இல்லையா? நம்ம எல்லாரும் பயணம் போறோம். எங்க போறோம்? ஆகிறதுக்கு போறோம். அப்ப அதுக்கு தேவையானது என்ன? அமல்களை என்ன செஞ்சிருக்கிறோம்? ஏன்னா மறுமையில ஜட்ஜ்மெண்ட் இப்படித்தான். சகோதர சகோதரிகளே, மௌத்தை நினைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியானை, ஒரு மூமினை அடக்கம் செய்து விட்டு அந்த கபூர்ல இருந்து கொண்டு பயான் பண்ணுவார்கள். கபூர்ல இருந்து கொண்டு பயான் பண்ணுவார்கள். அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த கபூர்ல கொஞ்ச நேரம் முறை மரணத்தை நினைவூட்டுவார்கள். கபுஸ்தான் நின்று பயார், நாளைக்கு நீங்களா மூத்தா போவீங்க. இப்போது இந்த நல்லடியார் விசாரிக்கப்படுவார், இப்படி எல்லாம் கேள்வி கேட்கப்படுவார் என்று சஹாபாக்களுக்கு மரண சிந்தனையை அவர்கள் ஏற்படுத்தினார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம். மௌத் ஃபிரௌன் எவ்வளவு ஆட்டம் போட்டான், எவ்வளவு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தனா திருந்தல, கடைசியில அவனுக்கு மௌத்து கழுத்தை பிடிக்கும் போது சுத்தி எல்லாம் தண்ணி அவனை சூழ வச்ச பிறகு அவன் சொன்னான், ஆமனத்து ஆமணத்துக்கு பனு இஸ்ராயி, இஸ்ரவேலர்கள் நம்பிக்கை கொண்ட அல்லாவை தவிர வேறு எவரும் வணக்கத்திற்கு தகுதியானவர் இல்லை என்று நான் நம்பி விடுகிறேன் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் ஏத்துக்கிறேன். அதனால ஒரு மனுஷனுடைய தொண்டை குழியில ரூ ஊசலாடுற வரைக்கும் அவனுக்கு சான்ஸ் தரப்பட்டிருக்கு. எப்ப மலக்குல் மௌத்துடைய கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாலோ அதோட தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று நாம் என்னதான் சொன்னாலும் அது நடக்க போறதில்லை. எனவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொன்னான நேரம் இந்த காலகட்டம், இதை நாம் பெரிய ஒரு வெகுமதியாக, ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு வணக்க வழிபாடுகளை நிறைவாக செய்ய வேண்டும். மன்னரைகளுக்கு போக வேண்டும், மௌத்தை நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவமான விஷயங்களை நாம் விட்டொழிய வேண்டும். உலகத்தின் மீது உள்ள மோகத்தை குறைத்துக் கொண்டு ஆகிறதுக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் அப்படிப்பட்ட மரண சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தல் வாழ்க்கை. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.